என் தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம். கண்ணீரின் பாதையிலே, கவலைகளின் நேரத்திலே, இடிக்கப்பட்ட வேளைகளிலே, வழி தெரியாத நேரங்களிலே, எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த பொழுது என்ன செய்வோம் என்று கதறின நேரங்களிலே, கர்த்தர் நீர் வழியாய் மாறினீர். நீர் எங்களுக்கு பதில் அளித்தீர். நீர் எங்களை நடத்தி சென்றீர். இஷ்டவேலோரோடு இருந்தது போல எங்களோடு நீங்கள் நடந்து வந்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். அதற்காக உங்களை நாங்கள் சோதரிக்கிறோம். அதற்காக உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். அந்தவரை உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் எப்படி சமூகத்தில் நின்று நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்ரீனா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்தோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவருடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், எப்படி எங்களை நடத்த விரும்புகிறார் என்பதை நினைத்து இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிற விதத்தில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். சோ இந்த நேரத்திலே நம்மத்திலே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாயிலிருந்து கர்த்தர் எங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் தொடர்ந்து கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வழியிலே நம்மத்திலே பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு அவரை அநேக தடவை நம் சபைக்கு வந்து போகிற ஒரு ஊழியக்காரர். அவர் ஊப்பட்டால் நகரத்திலே அவருடைய சபை ஊழியத்தை நடத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவர் வந்து இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றதை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவர் எங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தி செல்வார். பாஸ்டர் வாங்க, கரங்களை தட்டி அவரை வரவேற்பா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் உள்ள நாம் ஒன்றை மயப்படுவதாக. கர்த்தருடைய நாளில் 21வது ஆண்டு நினைவு சோஸ்திர ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சபையாக இருக்கிற நீங்கள், தலைமை போதகர் பாஸ் செபஸ்டியான், அது மட்டும் இல்ல இணை போதகராக இருக்கிற பாஸ் தாசன் மற்றும் சபையார் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 21 ஆண்டுகள் அப்படி என்று சொல்ற பொழுது நிறைய காலம், நிறைய ஆண்டுகள். இதை நான் நினைச்ச பொழுது சங்கீதக்காரன் தாவீதை நினைச்சேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலையும் அவர் பிறந்தது தொடக்கம், அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது மேடு பள்ளங்கள் நிறைய இருந்துச்சு. விரோதிகள் ஏராளமான பேர்கள் இருந்தார்கள். பின்தொடர்ந்து அவரை கொன்று போட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் அவருக்கு பின்னாக வந்தாங்க. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தார், அதனாலே நான் தாழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லி. அதுபோல உங்களுடைய திருச்சபை இந்த 21 ஆண்டுகளாக தேவன் நல்ல மேய்ப்பனாக இருந்தபடினால்தான் இன்றைய நாள் வரைக்கும் நீங்கள் தாழ்ச்சி அடையாமல் இருக்கிறீர்கள். அது மாத்திரல்லாம அவர் சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் இப்படி சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீங்க இந்த கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிற அப்படின்னா. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில, திருச்சபையுடைய வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து இம்மட்டு தூரமாக அவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் இந்த நாள் ஒரு சில வார்த்தைகளை வாசிச்சு அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை வாழ்த்தும்படி நான் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஓசியாவின் புஸ்தகம், ஓசியாவின் புஸ்தகத்தில் டேனியல் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு பிறகு வர்ற புஸ்தகம், அதில் 14வது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம். புதிய ஆண்டில், புதிய ஆண்டுக்குள்ளே தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே கடந்து வந்த காலமெல்லாம் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் எப்படியாக உங்களுக்கு இருப்பார் அப்படின்றதை மாத்திரம் நான் வாசிச்சு உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 14:5 ஏழாவது வசனம் வரைக்கும், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும். இதை இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை வச்சு நான் உங்களுடைய திருச்சபையினுடைய பெயரை சொல்லி, கிருபையின் ஆலயம், சர்ச் ஆஃப் கிரேஸ், அந்த திருச்சபையை தேவன் லீலி புஷ்பத்தை போல மலர பண்ணுவாராம். அது மாத்திரமல்ல, லீபனை போல வேரூன்றி ஆண்டவர் நிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கிளைகள் ஓங்கி படருமா. அது மாத்திரமல்லாம அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்குமாம் என்று சொல்லி, அது மாத்திரல்லாம அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். கூட திருச்சபை இப்படியாக பிரகாசிக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாசனை அவ்வளவுக்கு பெருசா இருக்கும். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இவ்வளவுக்கு வாசனை வீசுது, ஆனா இன்னும் வாசனை வீசும். அதனால திரளான மக்கள், வெளியிலே இருக்கிற மக்கள் அநேக இந்த வாசனையை பார்த்து தேவன் பக்கம் திரும்புவார்கள், தேவன் அண்டையில இருப்பார்கள். நீங்க இப்ப இருக்கிறத பார்க்கலாம், பல மடங்கு தேவன் உங்களை வாசம் வீச பண்ணுகிறதுனால நீங்கள் பல மடங்கு பெருக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு வசனத்தையும் சொல்ற. அதுல ஒரு சிலருடைய இவ்வளவெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றார். இந்த காரியங்கள்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரியத்தார், அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பார். அவர் பனியை போல இஸ்ரவேலுக்கு இருக்கிறபடினால, அவர் பனியை போல கிருபையின் ஆலயத்துக்கு இருக்கிறபடினாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த பனிக்குள்ள இதெல்லாம் நடக்கிற காரியம். ஒரு நீங்க ஆதியாம் புஸ்தகம் 1 படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் படைக்கிறார், படைச்சு கொண்டு வர்றார், சிருஷ்டிக்கிறார். அந்த தருணத்துல மழை இன்னும் பெய்யப்படலையா, அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது மூடு பனி பூமியில இருந்து கிளம்பி வந்துச்சு, அப்பொழுது நிலத்தை அது நினைச்சது அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் மனுஷனை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க வாச்சு பாருங்க, வீட்டுல போய் வாச்சு பாருங்க, அப்படிதான் எழுதப்பட்டு. அந்த அதுக்கு பிறகுதான் அந்த மூடு பனி எழும்புன பிறகுதான் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கிற அளவுக்கு அந்த மண் பண்படுத்தப்பட்டது, மண் பண்படுத்தப்பட்டது. அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு பணியா இருக்கிறபடினாலே உங்களுக்கு வாசனை உங்களை பெருக செய்கிறதுக்கு, உங்களுடைய வாசனை பெருக செய்கிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மூடு பணிக்குள்ள இருக்கிறது போல ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து உங்களை ஆண்டவர் நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். என்னொரு வசனத்தை நான் சேர்ந்து வாசிக்கிறதோடு கூட, என்னோடு கூட சேர்ந்து, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதமான வசனம், 18-19 வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் உங்களுக்கு பணியை போல இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அதே நேரத்தில் இன்னொரு காரியம், 18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அது வந்து நம்ம பழச்சு இன்னைக்கு நம்மளை 21 வருஷமா ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்ததை நினைச்சுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனா இதுல என்னத்த ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பலர் பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, தேவன் கடந்த காலங்களிலே நம்மை நடத்தின வழிகளிலே தான் நம்ம எப்பயும் நடத்துவார் அப்படி என்று நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் சொல்றாரு, அப்படி இல்லை, ஆண்டவரிடத்துல எப்பொழுதும் புதிய புதிய வழிகள் இருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களை நீங்கள் நினையாத வழியிலே தேவன் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், தேவன் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் இவ்வளவு காலம் கடந்து வந்துராத பாதைகளை நடத்தி அநேகருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தில் அதில் இருந்து சொல்லுகிறேன், தேவன் கடந்த நம்ம நீங்க எல்லாரும் ஏற்கனவே நல்ல சாட்சி உள்ளவங்களா, உங்களுடைய வாழ்க்கையில நற்குணங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நற்குணங்கள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அந்த நிலைமைக்கு உரிய விதத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை தேவன் செய்வார். அவர் விரும்புகிற அந்த அந்த நிலைமைக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்து விடுவார். அதனால் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
ஹலலூயா. இந்த வார்த்தைகளின் படியே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த சபையிலே தங்குவதாக. ஹலலூயா. நீங்கள் எல்லோரும் நறுமணங்களாக வீசுகிறதை ஜனங்கள் உணர்ந்து சபையிலே இருக்கிறவர்கள் சபையை தேடி வருகிற நாட்கள் உண்டாவதாக. ஹலலூயா. ஆகினாலே முந்தினவைகளை மடந்தவைகளை மறந்து தேவன் புதிய வழிகளிலே புதிய அற்புதமான வழிகளிலே கர்த்தர் எங்களை எங்கள் சபையை நடத்துவார் என்று சொல்லி போதகர் வாழ்த்தியபடி அப்படியே அது ஆக கிடக்குது. ஹலலோயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹலலோயா. சோ இந்த வேளையிலே நம்ம மத்தியிலே ஒரு மூத்த ஊழியக்காரர் பாஸ்டர் தங்கராஜா அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தை விட்டு இலங்கை தேசத்திலே போய் அங்கே சில ஊழியங்களை கர்த்தருடைய நாமத்திலே செய்தவர்களை நாம் அறிவோம். அவர்கள் அவர்களும் கூட பல தடவை நம் சபையிலே வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த நாளிலே அவருடைய வாயிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்னத்தை பேச விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் கவனமாக கேட்க போகிறோம். ஹலலோயா. கரங்களை தட்டியவரை வரவேற்போமா. ஹலலோயா.
ஹலலூயா. ஹலலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த சபை போதகர் அத்தோடு கூட உடன் ஊழியர்கள், தேவ ஊழியங்களை செய்கிற மூப்பர்கள் அனைவரையும் விசேஷமாக நான் வாழ்த்துவது உண்டு. கடந்த 21 ஆண்டுகளாக இந்த சபையினுடைய வளர்ச்சி அன்றிலிருந்து இந்த 21 ஆண்டு முடிவு இன்று இந்த சபையை பார்ப்பதிலே அன்று பார்த்தது பொழுது இன்றைக்கு பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிற ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேசத்திலிருந்து கடந்து சென்று சிறு பிள்ளைகளுக்கான ஊழியத்தை குளோரி கார்டன் கிள்ளச்சியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே கர்த்தரனை அழைத்து வந்தார். எதற்காக கொண்டு வந்தார் என்பதை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்தி தொடர்ந்தும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சங்கீதம் 128 சங்கீதத்திலே வாசியுங்கள். சங்கீதம் 128 மூன்றாவது வசனம் யாராவது தயவு செய்து எடுத்து வாசியுங்கள்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள்.
ஓகே. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கண்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக வரட்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா, உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக இந்த வேத வார்த்தையிலே உன் மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். விசேஷமாக இந்த வார்த்தையை நாம் தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள். ஆமென். என்னுடைய அனுபவத்திலே இன்று கண்டுகொண்டிருக்கிற காரியங்கள் விசேஷமாக இந்த சபையை குறித்து, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இந்த ஒலிவமர கன்றுகளை யார் பார்த்திருக்கிறீர்கள்? இஸ்ரவேல் தேசத்துக்கு பல தடவை போனாலும் அந்த தேசத்திலே இந்த ஒலிவ மரங்களை குறித்து அதிகமாக அந்த இடத்திலே பார்த்தது உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே நாட்டப்பட்ட ஒரு ஒலிவ மரம் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒலிவம் காடின் அங்கே காணப்படுகிறது. ஒலிவம் தோட்டத்தை பார்ப்பதற்காக கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த தேசத்திலே கூடுவார்கள். அந்த தோட்டத்தை சுற்றி ஒலிவ மரங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்கள். எல்லோரும் அதுக்குள்ளே போக முடியாது. அந்த மனுஷியான கணக்கில் அந்த ஒலிவ மர தோட்டத்தை உள்ளுக்கு போவதற்கு திறந்து வைப்பார்கள். அங்கே போகின்ற பொழுது அந்த ஒலிவ மரத்திற்கு இலைகளை பிடுங்கி செல்வார்கள், பட்டைகளை எடுத்து செல்வார்கள், பணம் கொடுத்துத்தான் அவற்றை வாங்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஒலிவ மர இலைகள் எப்பொழுதும், அதாவது கொழுமையாக காணப்படும், செழிப்பாக காணப்படும். அந்த இலைகள் மட்டுமல்ல, அந்த ஒலிவமரத்தில் பட்டைகள், அது மட்டுமல்ல, அங்க கீழே உளுந்து கொட்டி இருக்கிற வேர்கள் கூட எண்ணெய் வாசனையாக காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த சபையினுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக ஒலிவமர கன்றுகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. எனக்கு வயது இந்த சபையினுடைய வயதிலே ஒரு பகுதியிலே நான் இந்த ஆரம்பத்திலிருந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 76 வயசை நான் தாண்டி வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒலிவ மர கன்றுகள் எல்லாம் இதுக்குள்ள இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. சபையை வாழ்த்துகிறேன். அநேக ஒலிவ மர கன்றுகள் இங்கே நாட்டப்பட்டிருக்கிறது. சகரியா 4வது அதிகாரத்திலே பலிபீடத்திலே வலதுபுறமாய் இடதுபுறமாய் நிற்கிற ஒலிவ மரங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஒலிவ மரங்கள் எல்லாம் இந்த சபையிலே வளர்ந்து, இந்த ஒலிவ மரம் எல்லாம் இந்த அநேக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, கொழுமையாக, செழிப்புள்ளாக, வாசனை நிறைந்ததாக காணப்படுவன் வேண்டும் என்று சொல்லி உங்களை பேர் பெயராக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஒலிவ மரம் இருக்கிற இடத்திலே அங்கு ஆசீர்வாதம் காணப்படும். ஒலிவ மரம் காணப்படுகிற இடத்திலே ஒரு அற்புதங்கள் காணப்படும். நோயாளிகள் குணமடைவார்கள், அற்புதங்கள் நடக்கும், சப்பானிகள் நடப்பார்கள், பேய்கள் ஓடும். ஆனால் இந்த ஒலிவ மரங்கள் எங்கெங்கு எந்த சபையிலே கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த சபையிலே ஒரு விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மையான காரியங்களும் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களை நான் பேர் பெயராக சபையை நடத்துறவர்கள், போதகர்கள், மூப்பர்கள் அத்தனை பேரையும், இந்த தேசத்துக்கு நீங்கள் ஒரு ஒலிவ மரங்களாக, இந்த தேசத்திலே உங்கள் தேவனுடைய மகிமையை மகிமைப்படுத்துகிற ஒலிவ கன்றுகளாக உங்களை பேர் பெயராக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கண்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க போகிறோம். பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள் என்ற இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும், விசேஷமா இந்த சபையை சார்ந்த அத்தனை ஜனங்கள் குடும்பங்களிலும் இந்த ஒலிவ மர கன்றுகளுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டுமாய். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே, உன் பிள்ளைகள் மட்டுமல்ல, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார் என்று வாக்கு பண்ணீர். இந்த நாடும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், அது மட்டுமல்ல தகப்பன்மார்கள், அத்தனை பேரையும் மகிமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வரப்போகிற வார்த்தைகள் ஊடாக கர்த்தர் பிள்ளைகளை தேற்றும்படியாய் வார்த்தைகளை கொடுக்கின்ற, கொடுக்க போகிற ஊழியக்காரர் அத்தனை பேரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து இந்த ஜெர்மன் தேசத்தில் மட்டுமல்ல எங்களுடைய சொந்த இலங்கை தேசத்திலும் அநேக ஒலிவ மரங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேக ஒலிவ மரங்களாய் கன்றுகளாய் இவர்கள் சென்று அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக செபிக்க வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.
ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆசீர்வதித்தபடி ஒலிவ மர கன்றுகளை போல வேதத்திலே நாம் ஒலிவ மரம் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. அதில் அநேக ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வண்ணமாக சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒலிவ மர கன்றுகளை போல ஆசீர்வாதமானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறிய அந்த வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றியும் இருக்க நீங்கள் சபையிலே நிலைத்திருந்து ஒலிவ மர கன்றுகளைப் போல ஆசீர்வாதமானவர்களாய் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு சில கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு பாஸ்டர் இமானுவேல் ஐயா அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அவர் இந்த தேசத்தினுடைய ஒரு மூத்த ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். இந்த தேசத்தின் ஆரம்ப சபை அஸ்திபாரங்களிலே அவரும் ஒருவராய் இந்த தேசத்திலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இதுவரைக்கும் ஓயாமல் அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த மனிதனுடைய வாயில இருந்து கர்த்தரங்களுக்கு என்னத்தை பேசுகிறார், அந்த மனிதனங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்கே கவனியுங்கள், இங்கே நான் பேசுகிறதை கவனியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முதிர்ந்த ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒரு சபைக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது, அவர்கள் ஆசீர்வதித்தது மேன்மையானதுண்டு. ஹல்லேலூயா. மேன்மையானதுண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த மூட்ட ஊழியர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் பல ஆண்டு காலமாக அவர்கள் செய்து வருகிற ஊழியத்தை நாம் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த மனிதன் வந்து இந்த நாளிலே எங்களுக்கு என்ன பேசுகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்டு அதை நாம் கவனித்து நடந்தால் அது நம்முடைய ஓட்டத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஆகையினால இந்த வேளையிலே உங்களுடைய சார்பிலே அந்த ஊழியக்காரனை நான் வரவேற்க விரும்புகிறேன். இன்னும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா?
இந்த வேளையிலும் பாஸ்டர் செபஸ்டியனையும் அவருடைய மனைவியையும் நான் இந்த இடத்திலே அழைக்க விரும்புகிறேன். ஊழியம் என்பது தனியொரு மரம் அல்ல, அது குடும்பம். ஹல்லேலூயா. குடும்பமாக அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். இந்த ஊழியத்திலே அவர்களும் ஆரம்பத்திலே நாங்கள் ஒன்றாய் இருந்து ஊழியம் செய்தவர்கள் ஒன்றாய் அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து ஊழியத்தை சகோதரனும் ஆண்டவருடைய அழைப்பின்படி மனைவியோடு கூட தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகின்றார். இந்த வேளையிலே அவர்களை கௌரவிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இந்த பூ செண்டை கொடுத்து எங்கள் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். இந்த வேளையிலும் உங்களுடைய சபைக்கான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். வாசித்து நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தருடைய திட்டத்தின்படி அவருடைய கிருபையினால் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இந்த காரியங்களை செய்யும்படியாய் நமக்கு இந்த வேலையை அவர் ஒதுக்கி இருக்கிறார். அதிலே நாங்கள் நின்று கர்த்தருடைய நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டபடியே இவர்களுக்கு கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலே நான் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வார்த்தையினாலே மீட்கப்பட்டவர்கள் நாங்கள். வார்த்தையே எங்களுக்கு தந்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஆவியே தந்தார். அப்படி தந்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சந்ததியின் சந்ததியின் சந்ததியிலிருந்தும் அது நீங்குவதில்லை. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவ ஆவியானோரே உங்களை துதிக்கிறோம். அப்பா இந்த வேலைக்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே இவர்களை ஆசீர்வதித்து நீர் வாக்கு பண்ணிய உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே உடைய ஆவியானவரும் உம்முடைய வார்த்தைகளும் இவர்களை விட்டு நீங்குவதில்லை என்று வாக்கு பண்ணியபடியே ராஜா, பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் சந்ததியினோடும் இது கூட இருந்து எல்லாவற்றையும் செய்விக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. நீரே வற்றி எல்லாம் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களால் முடியாது, உமால் எல்லாம் ஆகும் ராஜா. நீங்கள் சொன்ன உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றையும் நீங்க கீழே விழ விடுவதில்லை என்றால் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. சகல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்தருளும் ராஜா. உன்னதமான தேவனே நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். உம்முடைய நாமத்திலே இயேசுவனும் நாமத்திலே இவர்களையும் இவர்களுக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இவர்களை மூடிக்கொள்வதாக. உடன் ஊழியக்காரனையும் கூட இருந்து ஊழியம் செய்கிற மீதி உடன் ஊழியக்காரரையும் ஆண்டவரே சபையையும் என் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாதம் இவர்களை மூடிக்கொள்வதாக. உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே நாங்கள் வரவும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக கண்மலையின் சபையிலிருந்து உங்களுக்கு கண்மலையின் சபையின் வாழ்த்துக்களை கிரேஸ் ஆலயத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பார். சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆகவே நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எல்லாரும் இருக்கும் வாயத்திறந்து ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமீன். கேட்க இல்லை. ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் வளமை போல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேயே கடந்து செல்லும்படியாய் ஜெபம் பண்ணி நாம் கடந்து செல்வோம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சேருகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி கட்டாவே நாங்கள் எடுத்த ஓட்டத்தை உமக்குள்ளாய் உறுதியோடு ஓட எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல கர்த்தரே உங்களை நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினால் எங்களோடு பேசும் ராஜா, எங்களை பலப்படுத்தும் ராஜா. உம்மோடு நாங்கள் எடுத்த ஓட்டத்தை செவ்வனை ஓடி முடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. உன்னதமான கர்த்தரே, உயிரோடு இருக்கிற கர்த்தரே, உங்களுக்கு மகிமை என்று சொல்லுகிறோம் ராஜா. இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாரும் சொல்லுவோமா ஆமீன். கர்த்தருடைய சபை உற்சாகமானது. ஆமீன். நாங்கள் உற்சாகமாயிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் உற்சாகமாயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது நாம் கர்த்தரோடு இணைந்து கொண்டு அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே அனலாய் இறங்குகின்ற பொழுது அல்லேலியா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு முறை அல்லேலியா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒருவர் எடுத்து வாசித்து உதவி செய்யுங்கள். எனக்கு எபிரேயர்களின் நிருபம் 9:3-4 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது.
இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது.
அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும்
முழுவதும்
பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்ட கிருபாசனத்தை நிலைநிறுத்தியிருந்தன.
அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்ட
கிருபாசனத்தின் மேல் இருந்தன. ஹலேலூயா, ஹலேலூயா காணாது. நீ உற்சாகமா இருந்தா தான் நான் உற்சாகமா பேசுவேன். ஹலேலூயா, கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக. அவை இப்படியாக கத்தர் அங்கே சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கத்தர் தம்முடைய திட்டப்படி பழைய பாட்டிலே செய்யப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் வாசித்து வாசித்து கடந்து போயிருப்போம். அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது என்னத்திற்காக இப்படி செய்யப்பட்டது, ஏன் அப்படி இது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நாம் வாசிப்போம். ஆனாலும் இந்த காலம் புதிய ஏற்பாட்டு காலம். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை எல்லாம் விளங்க வைக்கிறவராயிருக்கின்றார். அதனுடைய காரியங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அவைகள் என்ன, என்னத்திற்காக அப்படி செய்யப்பட்டன என்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபையாய் பல காரியங்களை செய்கிறார். ஆகவே அந்த காரியங்களை நாங்கள் அறிந்த ஆண்டவரோடு இணைந்து இன்னும் அதிகமதிகமாய் அவரை கிட்டி சேரலாம். ஏனென்றால் இது சாதாரண நேரம் அல்ல. உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கத்தருடைய பரிசுத்த ஸ்தலம். சில பேர் திரும்பவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கத்தருடைய பரிசுத்த ஸ்தலம். ஆமென், ஹல்லேலூயா. கத்தருடைய பரிசுத்த ஸ்தலம் என்று கத்தர் நம்மை சொல்லி இருக்கின்றார் என்றால் நாங்கள் யோசிப்போம், எப்படி நாங்கள் கத்தருடைய பரிசுத்த ஸ்தலமாவோம், எப்படியாக கத்தர் இதை எங்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் என்ன விதத்திலே அப்படியாக இருக்கிறோம் என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் கத்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உண்மையாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து வைத்ததை நமக்குள்ளே நாங்கள் காணப்போகிறோம். வெறும் பக்தி அல்ல, உடன்படிக்கப்பட்டு அதற்குள்ளே துளித்த கோல், அதற்குள்ளே கற்பலகை, இவையெல்லாம் செய்து பொன்னால் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது என்ன என்ற கேள்வி நமக்கு இருக்கும். ஆகவே நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 8:4 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று.
தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஹல்லேலூயா. அதாவது இங்கே ஒரு காரியம் செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தூப வர்க்கம் எழும்புகின்றதாம். எப்படியா எழும்புகிறதாம்? நாங்கள் செலுத்துகின்ற விண்ணப்பங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், செலுத்துகின்ற பலிகள், இவைகளெல்லாம் தூப வர்க்கமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு எழும்புகின்றது. நாங்கள் இதிலே வந்து நின்று நாங்கள் ஜபிக்கின்ற பொழுது அது சர்வசாதாரண விடயம் அல்ல. அவரை நோக்கி நாங்கள் துதிக்கின்ற பொழுது அது சர்வசாதாரண விடயம் அல்ல. அவைகள் என்னவாக மாறுகின்றனவாம்? தூப வர்க்கமாக மாறி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி போகின்றதாம். இதற்காக தான் ஆலயத்துக்கு வந்த உடனே என்ன சொல்றோம் நாங்கள், துதியுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் ஆலயத்திலே கர்த்தரை சேர்ந்த உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம், துதியுங்கள். எத்தனை பேர் துதிக்காமல் நின்றுருப்பீங்க? இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் துதிக்காவிட்டால் உங்கள்கிட்ட இருந்து அங்கே ஒன்றும் போவே இல்லை. அப்போ இனி என்ன செய்ய வேணும்? வாயத்திலிருந்து நல்லா துதிக்க வேணும். துதியுங்கள் என்று சொன்னால் பின்னுக்கு நிற்கிற ஆள் சத்தம் தான் முன்னுக்கு கேட்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதாவது நாங்கள் எங்கள் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி உண்மையாகவே துதிக்க வேண்டும். அப்படி துதிக்க துதிக்கத்தான் நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஏறெடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தரை நோக்கி துதிக்க துதிக்க வியாதிக்கு ஜபிக்க தேவையில்லை, வியாதி குணமாகும். நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் மனதை திறந்து கர்த்தரை நோக்கி துதித்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும். இன்றைக்கு அகலாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? துதியுங்க. இன்னும் பெல் நாத்துதீங்க, இன்னும் பெல் நாத்துதீங்க. அதுதான் காரணம். கர்த்தரை துதிக்கிறதுக்கு பின்னிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவரை நாங்கள் துதிக்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் துதிக்க துதிக்க என்ன நடக்கிறது? எங்களிடத்திலிருந்து புறப்படுகிற தூப வர்க்கம் கர்த்தரை சேருகின்றது. கர்த்தருக்கு தெரியும், என் பிள்ளைகள் என்னை தேடுகிறார்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே இறங்கி வருவார். ஆகவே உண்மையோடு கூட நாங்கள் அவரை துதிப்போமா இருந்தால் ஒருபோதும் நாங்கள் விற்கப்பட மாட்டோம். மனதை திறந்து, வாயை திறந்து உற்சாகமாய் அவரை துதிக்கிற துதிவலி நம்மிடத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்றால் அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாங்கள் ஏதோ பெரிய காரியங்களை செய்வோம் என்றல்ல, எங்களுடைய வாயினால் துதிக்க துதிக்க அவர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அதைத்தான் இயேசு எங்களிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? இல்லை இல்லை, நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் அது செய்வோம், இது செய்வோம் என்றிருப்பீர்கள். துதியுங்கள். முதலில் துதிக்க துதிக்க எல்லா உபத்திரவங்களும் அகன்று போயிடும். எரிக்கோ கோட்டையை என்ன செய்தார்கள்? ஜெபித்தா அதாகத்தார்கள், துதித்தார்கள், சுற்றி நடந்து துதித்தார்கள். ஆகவே துதியிலே அவ்வளவான காரியங்கள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் மனம் வந்து கர்த்தரை நோக்கி
துதிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்கின்றார். அவருடைய ஆவியானோர் பெரிதாய் காரியங்களை செய்கின்றார். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் அவரை துதிக்கிறது, அவரை உண்மையாகவே துதிக்கிறது. அப்படி துதிக்க துதிக்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்காக்கி தருவார். ஆகவே இந்த காரியத்தை செய்யும்படியாய்த்தான் கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். ஆகவே அப்படி ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது இந்த நாங்கள் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 8
அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று.
ஆமேன். ஆகவே இந்த என்ன நடந்தது, தூப வர்க்கம் தேவனுக்கு முன்பதாக எழும்புகின்றது. நாங்கள் ஜெபிக்கிற, நாங்கள் தேவனை சொல்லி துதிக்கிற எல்லா துதிகளும் பாடல்கள் எல்லாம் தூப வர்க்கமாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எழும்புகின்றது. ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோசிக்க வேண்டும் என்றால், தேவன் முதலில் இந்த காரியங்களை நம்மிடத்தில் சொல்லி செய்யின்றிருந்தால் நாங்கள் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை செய்யாமல் விட்டுட்டு மற்ற காரியங்களுக்குள்ளே போய் அப்படி இப்படி என்று நுழைகிறதிலே அர்த்தமே இல்லை. ஆகவே தேவன் இதை திட்டமிட்டுத்தான் நமக்குள்ளே செய்து வைத்திருக்கிறார். எப்படி என்று கேட்டால், திரும்ப முதல் வாசியுங்கள் சிஸ்டர், 9 எபிரேயர்களின் நிருபம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2 திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது.
2 திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என சொல்லப்பட்ட கூடாரம் இருந்தது.
அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன.
முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கக்கூடியான உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. போதும். அதாவது முதல்ல இருக்கிறது என்ன காரியம், தூப கலசம். அது பொன்னால் செய்யப்பட்டது. நம்முடைய சரீரத்திலே நாங்கள் துதி எடுக்கிறது எந்த பகுதியில இருந்தவர் எடுப்போம், கால் பகுதியில இருந்தா, தலைப்பகுதியில இருந்தா, தலையில இருந்து. முதல் பகுதி நம்முடைய சரீரத்தை ரெண்டா பிரித்தால் தலையையும் உடலையும் வெவ்வேறாய் பிரிக்கலாம். இந்த தலையிலே இருந்து புறப்படும்படியாகத்தான் கர்த்தர் இந்த துதியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனபடியால் தான் தலையிலே இருந்து தாராளமாய் நாங்கள் எந்த நேரமும் கர்த்தரை துதிக்கலாம். நமக்கு இது ஒரு காரணம் வேணும் என்றில்லை. நாம் நடக்கின்ற பொழுதே கர்த்தரை துதிக்கலாம், நாம் பேசுகின்ற பொழுதே துதிக்கலாம், நாங்கள் பாடித்தான் கர்த்தரை துதிக்க வேண்டும் அல்ல, நாம் துதிச்சு துதிச்சே கர்த்தருடைய சமூகத்தை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஆகவேதான் அவர் என்ன செய்தார், இந்த சரீரத்திலேயே முதல் பகுதியாக தலையை அவர் வைத்திருக்கிறார். இந்த தலையிலே இருந்துதான் இந்த துதி புறக்கிறது. அதே போலதான் அங்கே பொன்னால் செய்யப்பட்டதான தூப கலசம் இருந்தது. தூப கலசம் இந்த காரியங்களை எல்லாம் கொண்டுள்ளதா இருந்தது. அதற்கு பிற்பாடு உடன்படிக்கை பெட்டியை காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே எந்த நேரமும் தேவைக்கு மாத்திரம் என்றில்லை, எந்த நேரமும் துதியை ஏறெடுக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். 1 5:18 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்,
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு குறித்த சித்தமாய் இருக்கிறது. அப்ப அவருடைய சித்தமே நாங்கள் அவரை துதிக்கிறதுதான். ஆமென். அப்ப நாங்கள் அவரை துதித்தால் அவர் சொன்னபடி எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிப்பார். நமக்காக நாங்கள் நினைக்கிறது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து போடுவார். ஏன், நாங்கள் செய்கிறது அவருடைய சித்தம். ஆமென். அவருடைய சித்தம் செய்தால் நிச்சயமாய் அவருடைய சமூகம் நம்மை மூடிக்கொள்ளும், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை மூடிக்கொள்ளும். அவரை துதிக்க துதிக்க இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார். இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கிறது, எந்த வழியிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, வாயை திறந்து துதியுங்கள், வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எப்பதான் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்களோ அப்போது தொட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். ஏனென்றால் நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. தேவன் இந்த அருமையான வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கொடுத்த வேதத்திலே இந்த காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு பிட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இணைந்து அவற்றை நமக்கு தெரியப்படுத்துவார். ஹலேலூயா. ஆகவே ஆண்டவருடைய திட்டப்படி இந்த காரியம் முதலாவதாக தூப கலசத்திலே இருந்து பிறக்கின்றது. அடுத்த பகுதி என்னென்று பார்ப்போமா இருந்தால், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிகளே வேறு வேறு காரியங்கள் இருக்கின்றன, வேறு வேறு காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த துதி பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார், துதியோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்ந்தவுடனேயே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை அவர் கட்டளையிட்டுடுவார். நாம் துதித்தோமா இருந்தால், இதுவரையில நீங்கள் இது நடக்காது, இது நடக்கவில்லை, இது எப்போது நடக்குமோ, இல்லை நிச்சயமா இதை கர்த்தர் நடத்தியே தீருவார்.
ஆகவே உச்சமாய் கத்தரை துதிக்கிறதிலே நாம் கவனம் செலுத்துவோம். அப்படி செலுத்துகின்ற பொழுது நிச்சயமா இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே என்ன நடக்கிறது? தேவனை துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. தேவனுடையவர்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்படுகிற நம்மோடு கூட தேவன் இணைந்து கொள்ளுகிறார். அங்கே அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த உடன்படிக்கப்பட்டிருக்கிறே சில காரியங்கள் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன.
முழுவதும் பொற்றகடு பொதிந்ததுமான உடன்படிக்கை பெட்டி இருந்தது.
அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்
அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்
ஆரோனுடைய தலைத்த கோலும்
மன்னாவோட நிப்பாட்டுவோம். ஆகவே என்ன நடக்கிறது? அங்கே தேவனுடைய அந்த பொற்பாத்திரம் என்ன என்று நீங்கள் யோசிப்பீங்கள். நாங்கள் பக்கத்திலே இருந்த ஆளை பார்த்து என்ன சொன்னாங்கள்? நீங்க தான் மகா பரிசுத்த தலம். மறந்து போறீங்களா? திரும்ப சொல்லுங்க. இல்ல நீங்கள் நீங்கள் திரும்ப சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். அப்ப நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டது எப்படி என்று கேட்டால், நமக்குள்ளேதான் அந்த பொற்பாத்திரம் இருக்கிறது. நாம் பொற்பாத்திரமா இருந்தால்தான் நம்ம சொல்லலாம் நாங்கள் பரிசுத்த ஸ்தலம் உண்டு, இல்லைன்றா நம்ம சொல்லலாது. எப்படி சொல்லுகிறது? நம்மை பொற்பாசித்திரம் இல்லாமல் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தர் நம்மை மாற்றினது இந்த உடன்படிக்கையினுடைய அமைப்பிலே நம்மை மாற்றி போட்டார். நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த பொற்பாசித்திரத்திலே என்னத்தை கொண்டிருக்க வேண்டுமாம்? மன்னா. என்னத்தை கொண்டிருக்க வேண்டும்? மன்னா. இந்த மன்னா தான் நமக்குள்ளே இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதா இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மன்னா என்ன என்பதுதான் எல்லாருக்கும் கேள்வி. அது வேற ஒன்றுமல்ல, அதே தேவன் இயேசு கிறிஸ்துவே அந்த மன்னா. ஹலேலூயா. அந்த மன்னா வந்துட்டுதண்டா நம்முடைய வாழ்க்கை தானே மாறிடும். இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து போறோம், ஆனா அந்த மன்னா நம்மிடத்தில் இல்லை என்றால் அது வெளியில இருக்கும். அல்லது எங்களுடைய ஒரு தேவைக்கு நாங்கள் அந்த மன்னாவை தேடி போவோம், இல்லை என்றால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே மன்னாவை வைத்து நாம் மன்னாவோடு வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும்படியாய் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம், அளப்பரிய காரியங்களை எல்லாம் செவ்வியாய் செய்து வைத்திருக்கின்றார். நாங்கள் வாசிக்க கேட்போம். ஜோவான் சுவிசேஷம் 6:31 முதலில்,
அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி,
வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி,
நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே.
நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே. ஆகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த நேரத்திலே கர்த்தர் அந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்து நம்மை இந்த காரியத்துக்குள்ளாய் உறுதிப்படுத்துகிறார். எப்படி என்றால், நீங்கள் மன்னாவை புசிக்கிறீர்கள், நீங்கள் மன்னாவை புசிக்கிறீர்கள். 38:6
என் சித்தத்தின்படி அல்ல,
என் சித்தத்தின்படி அல்ல,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
ஆமென். என் சித்தத்தின்படி இல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்தவர உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாதா? ஞானசான படுத்த ஆட்கள் மாத்திரம் கயிறப்பு ஏத்துங்கோ, மூன்று கரம் தான் தெரியுது. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அதுதான் மன்னா. அந்த மன்னாவைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க போகிறோம். அப்படி சந்திக்கிறதுனாலே என்ன நடக்கிறது? அவர் எங்களுக்குள்ளே வருகிறார். அவர் எங்களுக்குள்ளே வந்து அந்த பொற்பாத்திரத்திலே அவர் தங்கி விடுகிறார். இந்த பாத்திரம் கர்த்தருடைய பொற்பாத்திரம். அல்லேலூயா. நாங்கள் வேற ஏதோ எல்லாம் யோசிக்க தேவையில்லை. நம்முடைய சரீரமே பொற்பாத்திரம். என்ன சொல்கிறோம்? கர்த்தர் எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாயிருப்பார். நாங்கள் சரியில்லைன்னா நமக்குள்ளே அவர் வர முடியுமோ? முடியாது. அவர் நம்மை அதற்கென்று ஆயத்தம் படுத்தினபடியால் தான் நமக்குள்ளே அவர் வந்து வாழ எல்லா வழிகளையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அந்த பொற்பாத்திரமாகிய அந்த பாத்திரத்துக்குள்ளே மன்னா வந்துவிட்டு தந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த மன்னா என்ன மன்னா? மன்னா மன்னா என்றால் இயேசு. நமக்கு தெரியுது இப்ப இயேசுதான் நமக்குள்ளே வர வேணும் என்று. அந்த இயேசு வந்த பிற்பாடுதான் நம்முடைய வாழ்க்கை மாறிட்டது. அதுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை இப்படி அல்ல. இயேசு எங்களுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். உலகத்தார் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடோ எங்களுடைய வாழ்க்கை மாறிட்டு. எப்படி மாறிட்டு? உலகத்தோடு ஒத்து போகாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒரு அற்புதமான ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே மன்னாவாகிய இயேசு நமக்குள்ளே வந்துவிட்டால் நாங்கள் மாற்றப்பட்டு விடுவோம். இன்றும் பலரிலே இருக்கலாம், சேர்ச்சுக்கு தானே போறோம் நாங்கள், நாங்களும் போயிட்டு வருவோம் என்று வரலாம். ஆனால் இந்த இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும். வந்தால்தான் இன்றைக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலிருந்து நாங்கள் உயர்த்தப்பட முடியும். புதிய வழிக்குள்ளே நாங்கள் கடந்து வர முடியும். இயேசு நமக்குள்ளே பிரவாவிட்டால் ஒரு அர்த்தமும் இல்லை நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே. இயேசு நமக்குள்ளே பிறக்க வேண்டுமா இருந்தால் அந்த மன்னா நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆகவே இந்த மன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்க கேட்போம். யாத்ராமம் 16:31 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள்.
இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள்.
அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது.
அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது.
அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது.
அப்பொழுது
மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார்.
ஆகவே இந்த மன்னா எப்படி உடன்படிக்கப்பட்டிருக்கிறது வந்தது, அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டபடி அங்கே அது வைக்கப்படுகிறது. இந்த மன்னா வேற ஒன்றுமல்ல, நம் ஆண்டவராகிய இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே வந்துவிட்டால் நாங்கள் மாற்றப்படுகிறோம். முன்பு விடிய எழும்பேக்க பியர் போத்தில் வேணும், இப்ப பியர் போத்தில் தேவையில்லை. அல்லது படுக்க போயேக்க 5-6 போத்திலோட போக வேண்டும், இப்ப போக தேவையில்லை. ஏன்? கர்த்தராகிய இயேசு மன்னா எனக்குள் வந்து விட்டார். அவர் என்னை மாற்றி போட்டார். முன்பு உலகத்துக்கு உதவாதி ஆக்கள் என்றால் எங்களை தான் பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஜனம் என்றால் நாங்கள். ஹலேலூயா. ஆகவே ஆண்டவருக்கென்று ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளே எப்படி மாற்றப்பட்டோம்? ஆண்டவராகிய இயேசு மன்னாவாகிய இயேசு எங்களுடைய பொற்பாத்திரத்திலே வந்தபடியால் இன்றைக்கு நாங்கள் மாற்றப்பட்டு கர்த்தருக்குரியவர்களாக ஜீவிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கின்றோம். எப்படி நாங்கள் மாற்றப்பட்டோம்? அந்த காலத்திலே எங்களுக்கு விரோதமான, அதாவது தேவ சமூகத்தை தேடாதவர்கள், தேவனோடு கூட இருக்க விரும்பாதவர்கள், அல்லேலுயா அல்லேலுயா கூட்டம் என்று மற்றவர்களை பகுதி பண்ணவர்கள், இன்றைக்கு நாங்கள் அல்லேலுயா சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹலேலூயா. ஆம், தேவனை மாற்ற உண்மையாகவே தேவன் எப்படியாய் நம்மை மாற்றி இருக்கின்றார். அதுதான் சொல்லப்படுகிறது, அது தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அன்றைக்கு எங்களை பார்த்தா எங்களோட கதைக்கவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள், இவனோடைய கதைக்கிறது என்றார்கள். இன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களோடு பேசலாம், காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் முன்பு காணுகின்ற பொழுது எங்களுடைய கரங்களிலே போத்திலும் இருந்திருக்கும், அல்லது எப்படியும் பாக்கெட் சிகரெட் இருக்கும், எல்லாரும் சிகரெட்டும் அடிச்சு அதெல்லாம் அடிச்சு கொண்டு இருந்து. ஆனா இன்றைக்கு எங்கே அவைகள்? அவைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டன. இன்றைக்கு கர்த்தருடையவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுதுமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அன்று ஜீவித்த ஜீவியம் வேறு, இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவியம் வேறு. இன்று நாங்கள் தேவனுடைய அந்த தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இனிமையானவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹலேலூயா. ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்கள் ஹலேலூயா. கதிர்கே மகிமை உண்டாவதாக. அவை இப்படியாய் மாற்றப்பட்டது எப்படி? அந்த மன்னா எங்களுக்குள்ளே வந்ததனால், மன்னா எங்களுக்குள்ளே பிரவேசித்தபடியால் நாங்களும் அந்த மன்னாவினுடைய குணத்தை கொண்டவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேனிட்ட பணியாரத்துக்கு சமமாக நம்மை மாற்றி போட்டார் அவர். ஆகவே ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். வந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்காய் நடைபெறும். ஆகவே என்ன நடந்தது? இந்த காரியங்கள் நமக்குள்ளே நடைபெறும்படியாய் இயேசு இவற்றையெல்லாம் செய்து நமக்குள்ளே ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனபடியால் இன்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். உபாகமம் 8:3 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு
நீயும்
உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார்.
ஹலேலூயா. மன்னாவினால் போஷிக்கப்பட்டபடியால் தான் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே தேவனை சேராதவர்கள், தேவனோடு இணைந்து வாழ விரும்பாதவர்கள், நமக்கு நமக்கென்று கடவுள்களை உருவாக்கி கொண்டவர்கள், இன்றைக்கு நமக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் இயேசுவே. அல்லேலூயா. அவர் ஒருவரை தவிர நாங்கள் வேறு ஒருவரையும் நாங்கள் தேவன் என்று அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. முந்தி இந்த ரோட்டில் போயிக்க அதிலே ஒரு சிறுவம் இருந்தால் அதை பார்த்து ஒரு வணக்கம், மற்ற ரோட்டில் போயிக்க அங்கே ஒரு சிலை இருந்தால் அதை பார்த்து வணக்கம், இல்லை வேற ஒரு கோயிலுக்குள்ள போனால் அங்கதான் நல்ல அழகான சிறுவம் இருக்குது என்று அங்கே போய் ஒரு வணக்கம். இன்றைக்கு எந்த சிறுவத்துக்கும் வணக்கம் இல்லை. கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் எங்களுடைய முழு மனதோடு ஆராதிக்கிறோம். ஹலேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்து வைத்த மாற்றம். இந்த மாற்றத்துக்குள்ளே தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய திட்டப்படி நாங்கள் இன்றைக்கு அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அடுத்தது என்னென்று பார்ப்போமா இருந்தால், இன்னும் ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் அந்த பாத்திரத்தை வாசிங்க.
அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்,
மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்,
ஆரோனுடைய தளிர்த்த கோலும்,
ஆரோனுடைய தளிர்த்த கோலும்,
உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன,
உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆகவே இங்கே இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, ஆரோனுடைய தளிர்த்த கோல். அது என்ன தளிர்த்த கோல்? இந்த தளிர்த்த கோல் எப்படி வந்தது? இது எப்படி நமக்குள்ளே வந்தது? ஆகவே அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அதாவது மோசேக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் மோசையை முறுமுறுத்தார்கள், எதிர்த்தார்கள். இது என்ன, இவர்கள் தானா இதெல்லாம் செய்கிறது, நாங்களும் செய்யலாம் தானே, நாங்களும் தேவனுடைய சமூகத்தில் ஏறி நாங்களும் ஏதாவது செய்யலாம் தானே, சமூகத்துக்குள்ளே நாங்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் தானே என்று ஒரு பிரச்சனை வந்தது. அவர் மோசேக்கு எதிராக எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் போய் அழுதார், ஆண்டவரே இவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு பிரச்சனையும் இல்லையப்பா, நீ போ, தனியா போ, இவங்களை விட்டு விட மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்றேன். அப்படி என்றா என்ன, இவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொன்னார் மோசே. முகங்குப்பற கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்துகிறான். ஆண்டவரே, இதற்காகவா இத்தனை ஜனங்களையும் அழைத்து வந்தீர்? இவர்களை இந்த வனாந்தரத்திலே கொன்று போடவா நீர் அழைத்து வந்தீர்? வேண்டாம், வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், அதை செய்யாதே என்று அவர் மன்றாடினார். அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், உங்களுடைய கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல் கொண்டு வாருங்கள். கோல் என்று சொல்லுகின்ற பொழுது என்னென்று நீங்கள் சொல்வீங்க? கோல் என்றா என்னென்று சொல்வீங்க? பிள்ளை சொல்லுங்க, பயப்படாதீங்க, இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தான் கதைக்கிறோம். தடி, தடி என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தடி. தடிக்கு உயிர் இருக்குமா இல்லையா? இல்லை. ஒரே தரத்தில் முடிச்சு போட்டேன், கொஞ்சம் பேரா வச்சு. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே தடியை கொன்று சொல்லுகின்ற பொழுது இறந்து போனது, அதாவது அதிலே உயிர் இல்லை, அதை கொண்டு வந்து பெட்டிக்கு முன்னாலே வைக்கும்படி சொல்லுகின்றார். பெட்டிக்கு முன்னாலே வைக்கும்படி சொல்லுகின்ற பொழுது அது என்ன நடந்தாம், அடுத்த நாள் அது இலை துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து மொட்டு விட்டு இருந்ததாம். எப்படி நடந்தது? இருந்த இடம் இயேசுவுக்கு பக்கத்தில். ஹலேலூயா. எந்த இடத்துல? இயேசுவுக்கு பக்கத்திலே, பாத்திரத்துக்கு பக்கத்திலே அது வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பட்டியக்குள்ளே அது வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பட்டியக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த காரியம் என்ன செய்கிறது? அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றம்? பாவத்தினாலே இறந்து போயிருந்த உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் துளிர் விடுகிறது. ஹலேலூயா. ஆனபடியால் தான் இன்றைக்கு பாவத்தை வெறுத்து நடக்கிறோம். அன்றைக்கு பாவத்தை விரும்பி விரும்பி செய்த நாங்கள் பாவம் வேண்டாம், பாவத்தை தள்ளிவிடுவோம் என்று சொல்லி நாங்கள் பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தரோடு கூட இணைந்து நடக்கிறோம். ஏன்? பாவம் எங்களை தேவனிடத்திலிருந்து வேறு பிரித்து விட்டது. ஆனால் பாவத்திலே இருந்து இறந்து போயிருந்த நம்மை தான், நம்முடைய ஆத்மா பாவத்திலே இறந்து போயிருந்தது. என்ன, எப்படி எங்களுடைய ஆத்மா இறந்து போ? இயேசு ஆண்டவர் அங்க போனால் நாங்கள் கனதூரம் போக வேண்டியிருந்தோம். போய் நிறுத்துவோம், நிறுத்தி நாங்கள் வாசிப்போம், வாசிக்க கேட்போம். எசேக்கியேலின் புத்தகம் 18:4 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள்,
எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள்.
தகப்பனின் ஆத்மா எப்படியோ,
தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ,
அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது,
மகனின் ஆத்மாவும் என்னுடையது.
பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
என்ன நடக்குமா, பாவம் செய்கிற ஆத்மா? அப்ப பாவத்தோட நீங்க இருந்தா இங்க செத்த பிரேதமா தான் இருக்கிறீங்க. நாங்கள் சந்திக்கிற ஆக்கள் எல்லாம் செத்து போய் தான் இருக்கிறவர்கள். ஆனால் நாங்கள் இன்னும் இன்னும் மாதிரி அவர் பேசுறார், இன்னும் மாதிரி அவர் நடக்கிறார், இன்னும் மாதிரி அவர் வாழுகிறார் என்று யோசிக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? செத்து போன ஆத்மாக்கள் அவைகள். ஏன்? இயேசு அவர்களுக்குள்ளே இல்லை. இயேசு அவர்களுக்குள்ளே இல்லாதபடியால் அவர்களுடைய ஆத்மாவிலே உயிர் உண்டாகவில்லை. இங்கே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று எழுதப்பட்டது. அதே போலதான் கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் புட்பாத்திரத்துக்குள்ளே வந்த பிற்பாடு அதன் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஆத்துமா துளிர்க்கிறது. ஹலேலூயா. நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே வேலையெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றுக்குள்ளேயும் தேவன் அந்த மூன்று பொருளையும் நமக்குள்ளே வைத்து இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கின்றார். ஆத்மா துளிர்க்கிறது. துளிர்த்தபடியால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? பாவமா? வேண்டாம். தேவனுக்கு விரோதமான காரியமா? வேண்டாம். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியம் எதையோ அதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அப்படியாக நம்முடைய ஆத்மா என்று துளிர்த்து விட்டது. ஹலேலூயா. இந்த ஆத்மாவை நாம் சாதாரணமாக துளிர்த்தது என்று சொல்லுகின்றோம். இதற்காக இயேசு அறையப்பட்டார். இதுக்காக இயேசு தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் மரணத்தில் ஊற்றினபடியால் தான் அதே காரியத்தை நாங்கள் ஜெயிக்கும்படியாய் அவருடைய ஜீவன், அதாவது பொற்பாத்திரத்துக்குள்ளே பிரவேசித்த இயேசு நமக்குள்ளே வந்துவிட்டால் என்ன அர்த்தம்? ஜீவன் வந்துவிட்டது. ஹலேலூயா. அந்த ஜீவன் என்ன செய்கின்றது? எங்களுடைய ஆத்மாவை பிடித்துக் கொள்கிறது. அந்த ஆத்மாவிலே ஜீவன் உண்டாகின்றது. அப்படி உண்டாகிறதான அந்த ஜீவன் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாங்கள் தாங்கியோம். என்னன்னு சொல்லுகிறோம்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தரால் வேறுபிக்கப்பட்டவர்கள். இயேசு சொன்னார், என்னுடைய ஜீவனை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம் என்று சொன்னார். அப்படியாக ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தான் இந்த வழி நமக்கு உருவாக்கப்பட்டது. இந்த ஆத்மாவிலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை அங்கே சூழ்ந்து கொண்டபடியால், இயேசு அங்கே தம்மோடு கூட ஆத்மாவோடு கூட இணைத்துக் கொண்டபடியால் நாங்கள் ஆண்டவரோடைய பிள்ளைகளாய் மாறினோம். பாவம் எங்களை சாக பண்ணியது. இயேசு எங்களை துளிர்க்க பண்ணினார். ஹலேலூயா. இயேசு என்கின்றான அந்த மாபெரும் கிருபை நம்மை தூக்கி நிறுத்தியது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றோம். தவறாமல் சொல்லுகின்றோம். ஏனென்று கேட்டால், இறந்து போன ஆத்மாக்கள் அல்ல நாங்கள், ஜீவனோடு இருக்கிற ஆத்மாக்கள். ஹலேலூயா. அன்றைக்கு உண்மையாகவே தேவனுடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்காத வேளையிலே எங்களுடைய ஆத்மாக்கள் இறந்துதான் போயிருந்தது. அந்த ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார். ஜீவ மன்னா நமக்குள்ளே வந்தது. ஜீவ மன்னா நமக்குள்ளே வந்தபடியால் இறந்து போயிருந்த நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. உயிர்ப்பிக்கப்பட்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டோம். இதைத்தான் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், இயேசு தம்முடைய ஆவியை, தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று எழுதியிருக்கின்றது. 53 அதிகாரம் 12 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி,
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி,
அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து,
அனைவருடைய பாவத்தையும் தாமே சுமந்தார். நம்முடைய பாவம் ஆர் சுமந்தது? இயேசு. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தபடியால் இன்றைக்கு நாங்கள் பாவமற்றவர்களாய் அவருடைய சமூகத்திலே சேரவும், அவரை ஆராதிக்கவும், அப்பா பிதாவே என்று கூப்பிடவும் உரிமை பெற்றிருக்கிறோம். ஹலேலூயா. இது எவ்வளவு பெரிய கிருபை! இதை பெற்றுக் கொள்ளும்படியாய்த்தான் கர்த்தர் இவ்வளவு காரியங்களையும் செய்து வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டவரை நாங்கள் அறியாமல் இங்கே வந்து வந்து போறதில் ஒரு அர்த்தமும் இல்லை. நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். நான் இந்த உலகத்திலே தேவனோடு கூட இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்ற அறிவு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகின்ற பொழுதுதான் இந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இயேசு வரட்டும், எங்களுக்குள்ளே வருவார், நாங்கள் போய் வருவோம் என்ற நிலையில இருக்கக்கூடாது. நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். ஹலேலூயா. இதை அவர் செய்தபடியால், இயேசுவை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாயிருக்கிறோம். முந்தைய என்ன சொல்வார்கள்? ஜீவனற்றவர்கள். இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியால் ஜீவன் உள்ள பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஏன்? இயேசுவே எங்களுக்குள் ஜீவனாய் வந்ததனால் நாங்கள் இன்று ஜீவன் உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். ஆக இந்த நிலையிலேதான் கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற நாங்கள் அவருக்குள்ளாய் உண்மையாகவே ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான் கர்த்தருடைய திட்டம். அதாவது நாங்கள் ஒருவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அவர் வேற வாழ்க்கை, ஆனால் அறிந்த பிற்பாடோ அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படுகிறது. எப்படி? இந்த வார்த்தையாகிய தேவன். யார் அவர்? ஒரு கபில்னா சொல்லுங்க பாபம், எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க பாபம். கொஞ்சம் சொல்லாத ஆக்கள் நித்ரோடு நம்ம போல இருக்கு. எல்லாருமா ஒரு முறை சொல்லுங்கள், இயேசு. இயேசு நமக்குள்ளே வந்துவிட்டால் நாங்கள் உண்மையாகவே மாற்றப்பட்டு விடுவோம். இயேசுதான் எங்களை மாற்றினவர். நாங்கள் எந்த ஒரு மருந்தும் குடிக்க இல்லை, இதுக்கு ஸ்பெஷலா ஒரு மருந்தும் எடுக்க இல்லை. நாங்கள் இயேசு எங்களுக்குள்ளே வந்தபடியால் இது மாற்றப்பட்டது. அது என்ன வார்த்தை? அது என்னது வார்த்தை? தேவனாகிய வார்த்தை நமக்குள்ளே கடந்து வந்தபடியால். அதனால என்ன ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வார்த்தையினாலே பிழைப்பீர்கள். நாங்கள் வார்த்தையினாலே ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவோம். வார்த்தையினாலே நாங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவோம். அந்த வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிற்பாடு உண்டாகிறதான வாழ்க்கை. ஆகவே அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து கர்த்தரோடு கூட இணைந்து இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது வார்த்தையாகவே எங்களை அவர் மாற்றி போடுகிறார். நாங்கள் அவருடையவர்களாய் மாறிப்போகிறோம். எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசு யார்? தேவனுடைய வார்த்தை. ஹலேலூயா. அவை தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்தவுடன் என்ன நடக்கு? நாங்கள் முழுதுமாய் மாற்றப்படும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கணக்க பிஎஸ்சி எல்லாம் படிக்கிற மாட்ட மாதிரி தமிழ்லான் சொல்றேன். தமிழ்லான் நீங்கள் எல்லாரும் வளர்ந்துனீங்க. அவை உங்களுக்கு தாராளமாய் விளங்கும். பிற்பாடும் நாங்கள் இருக்காய் திரும்ப இந்த மெசேஜை நாங்கள் கேட்டு பார்த்து இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அவை பயப்படாமல் இருங்க. இவ்வளவுத்தையும் கேட்கிறோம். என்னத்தை நாங்கள் மனதில் வைத்திருக்கிறது, எதை வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம். ஒரு யோசனையும் தேவையில்லை. கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலேலூயா. அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அவர்தான் எங்களுக்கு ஜீவனை தந்த தேவன். அவர்தான் எங்களுக்கு அறிவை கட்டளையிடுகிறவர். அவரே ஞானமாய் எங்களுக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியால் அவரையே நாங்கள் ஞானமாய் கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாய் நாங்கள் கடந்து போகக்கூடியதாய் இருக்கின்றது. ஏன்? வார்த்தை எங்களுக்குள்ளே வருகின்றது. வார்த்தையாகிய தேவன் எங்களுக்குள்ளே வருகிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அப்ப என்னென்று இவர் வாசம் பண்ணுவார் நாங்கள் வாசிக்க கேட்போம். உபாகமம் 6:6-7 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்
வழியில் நடக்கிற போதும்
படுத்துக் கொள்ளுகிற போதும்
எழுந்திருக்கிற போதும்
அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாய்.
ஹல்லேலூயா. ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஹல்லேலூயா சொல்லாவிட்டால் பிரசங்கமே வராது. எனக்கு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தாவிட்டால் நான் இங்க பிரசங்கம் பண்றதுல அர்த்தம் இல்ல. சொல்லுங்க எல்லாரும் ஒரு முறை ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவே கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த. அந்த பாஸ்டர் தாசன் போடுற சத்தத்தை நான் கேட்டு வீட்டிலிருந்து யோசிக்கணும். ஐயோ, இதுல ஒருதரும் இல்லையே. அவரோட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒருதரும் இல்லையா என்று அல்லேலியா சொன்னா நீங்கள் வாயத்திலிருந்து அல்லேலியா சொல்ல வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லேலியா இல்ல, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கு மகிமைப்படுத்த விருப்பம் இல்லாட்டா நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் சேர்ச்சுக்கு வாரது கர்த்தரை மகிமைப்படுத்தத்தான். வேறு ஒன்றுக்காகவும் நாங்கள் வாரதில்லை. அப்படி வார நாங்கள் வாய மூடி இறுக்கி கொண்டிருந்தால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே கட்டப்பட்டிருப்போம். எந்த வித முன்னேற்றமும் நாம் அடைய முடியாது. ஆகவே செய்ய வேண்டிய வேலை வாயை திறந்து துதி நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். தூப வர்க்கமாய் அது கர்த்தருடைய சமூகம் சேர வேண்டும். அப்படி சேருகின்ற பொழுது நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் தேடி போக தேவையில்லை. அது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளேதான் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்ட நமக்குள்ளேதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ எழுந்திருக்கின்ற பொழுதும், நீ நித்திரைக்கு போகின்ற பொழுதும், நீ என் வழியில் போகின்ற பொழுதும் என்னுடைய வார்த்தையே நீ பேசு. ஆறாவது செய்திருக்கீங்களா? வெளியில போனா அவனை பத்தி கதை, இவளை பத்தி கதை, இதுதானே கதைப்போம். ஆண்டவர்கிட்ட வசனம் இப்படி பாத்தீங்களா? இப்படி இருந்து என்று கதைச்சிருப்போமா? அப்பயாவது என்ன மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறதே என்று நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போமா? அவர் சொல்றது அதுதான், என்னுடைய வார்த்தையை குறித்து பேசுங்கள். நீங்கள் எழும்பு, அதுவும் சும்மா பாருங்க, சாதாரணமா விடவில்லை. வாசிங்க அந்த சிஸ்டர் அந்த வசனத்தை முன்னாய்.
உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
இருதயத்தில் இருந்தா தானே அப்பா சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் இருதயத்தில் இருந்தா அது வாயினால வரும் சொன்னார். நாங்கள் இருதயத்தில் வைக்கிறதே இல்லை. இந்த காதால விட்டு இந்த காதால வெளியில விட்டு விடுறோம். அதுக்காக நம்மை தேவன் தேடி பிடித்தார். அதுக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அதற்காகவே அவர் பாடுபட்டார். அதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அதற்காகத்தான் அவர் மரித்தார். சற்று யோசித்து பாருங்கள். நாம் அவரை போல் மாற வேண்டும். ஹலேலூயா. நாம் அவரை போல் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியாகத்தான் இயேசு இந்த வழிகளை எல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி போயிருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரமாகிய இந்த கிண்ணத்துக்குள்ளே தேவன் இவை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். என்னென்று இருதயம். ஹலேலூயா. அந்த இருதயத்திலே இந்த வார்த்தைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள். நீங்கள் தவறப்போனாலும் அது விடாது. ஏய் செய்யாத, நீ செய்யக்கூடாது, இது செய்யவே கூடாது, இது பாவம், உன்னுடைய ஆத்மா இறந்து போயிடும், அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே செய்ய வேண்டியது என்ன? வார்த்தைக்கு உன்னை விட்டுவிடு, வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்கள், வார்த்தையை நீங்கள் எல்லாத்துக்கும் மேலாக பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். பாருங்கள் மீனும்மா சிங்க சிஸ்டர்,
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
உன் இருதயத்தில் இருக்க கடவுள், உன் இருதயத்தில் இருக்க கடவுள்,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்ப இது நாங்க சொல்லாம இருக்கிற நேரம் சொல்லுங்க பாப்போம். எழும்புற போது சொல்லு, இருக்கிற போது சொல்லு, படுக்கிற போது சொல்லு, வழியில் நடக்கிற போது சொல்லு. அப்படி ஒரு நேரமே நமக்கு இல்லை. எந்த நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவருக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல வேண்டும். ஆறும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க ஸ்பெஷலா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வேதம் முழுக்க அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. வாசித்து அந்தந்த நேரத்திலே என்னென்ன வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டுமோ அவற்றை பேச பேச கர்த்தருடைய ஜனம் பெருகும். அலேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியின் இடத்திலும் உன் சந்ததியின் சந்ததியின் இடத்திலும் என் வார்த்தை இருக்கும். அலேலூயா. அதை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்கிறது? வார்த்தையை நாங்கள் எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைக்க வேண்டும். அங்க பெண் இல்ல நமக்கு எழுதுறதுக்கு, கேட்கிற காது இருக்கல்லவா, அது எல்லாத்தையும் அங்க போய் ரெக்கார்ட் பண்ணும். எங்க ரெக்கார்ட் பண்ணும்? இருதயமாகிய பலகையிலே. நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
என் மகனே,
என் மகனே,
என் போதகத்தை மறவாதே,
போதகத்தை மறவாதே,
உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது,
உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. கோப்பியில் எழுதி வைக்காதேங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நோட்ஸ் வச்சிருப்பான். இன்றைய பிரசங்கம் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். சில பேர் போதாக்குறதுக்கு பைபிளே கிருக்கி விட்டுருவோம். இந்த வசனம் தானே சொன்னது என்று அதே ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்ற? உங்க இருதயத்தில் கிறுக்கு. எங்க கிறுக்கணும்? இருதயத்திலே நான் அதை எழுதி வைக்க வேண்டும். அப்படி இருதயத்திலே நான் எழுதி வைத்தால்தான் அது எனக்குள்ளே மீண்டும் வழிபடும். காதால கேட்டு இந்த பக்கத்தால விடுறதல்ல, கொப்பியில எழுதி வச்சு போட்டு அதை தூக்கி எறிஞ்சு போட்டு தெரிவதல்ல. இருதயமாகிய பலகையிலே வசனத்தை எழுதுங்கள். இருதயமாகிய பலகையிலே வசனத்தை எழுதினால் பாசிங்க சிஸ்டர்,
என் மகனே,
என் மகளே,
என் போதகத்தை மறவாதே,
என் போதகத்தை மறவாதே,
உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது.
போதகத்திலே ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒன்றும் உபகாரம் சொல்றது இல்லை. மற்ற மார்க்கங்களிலே உபகாரங்கள் இருக்குது. அப்படி வந்தார் கிருஷ்ணன், வந்தார் கிருஷ்ணன் போனார். இது பழைய காரியங்கள். இப்போ சிலர் அந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் இடைபெற்று இருக்கலாம். ஆனால் அவைகள் ஒன்றும் இல்லை. வேதம் ஜீவன் உள்ளது. ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நிறைவேறின வார்த்தைகள், இனி நிறைவேறப்போகிற வார்த்தைகளும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளையும் கொண்டுள்ளதுதான் வேதம். சரித்திர பூர்வமாக அதை நாங்கள் நிரூபிக்க முடியும். சரித்திர பூர்வமாக கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதை நிரூபிக்க முடியும். எத்தனையோ அத்தாட்சிகள் அதற்கு இருக்கின்றன. ஏதோ சர்வசாதாரணமாய் அவர்கள் சொல்லுகிறது போல அந்த விமானத்தில் வந்து இந்த விமானத்தில் இறங்கி அப்படி செய்து இப்படி செய்து. எங்கள் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மகிமை! அவர் இந்த உலகத்திலே பிறந்து வந்து எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய அதிகாரங்கள், எப்படி அவர்களுடைய நடத்தை, எப்படி அவர்கள் பெருகுவார்கள் என்பதை குறித்தெல்லாம் எழுதி தந்தார். அப்படியாகத்தான் கர்த்தராலே பிடிக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும். ஆகவே கர்த்தராலே பிடிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் இன்றைக்கு துவக்கம் நீங்கள் எழுதினால் அதை வீட்டை போய் வாசிக்க வேணும். எத்தனை பேர் வாசிப்போம்னு சொல்றீங்க? கையை மாற்றி காட்டுங்க பார்ப்போம். அப்ப மீட்டி ஒரு தரம் வாசிக்க மாட்டீங்களா? தமிழ் விளங்காதோ? அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் ஏதோ வேற மொழியிலான படிக்கிறது. நான் கேட்கறது என்னென்றால், நீங்கள் எழுதினால், அப்படி எழுதினால் வீட்டிலே கொண்டு போய் அதை திருப்பி பாருங்கள். அப்படி திருப்பி பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறதால், முந்தி ஏற்கனவே கேட்ட வசனங்கள் அங்கே கிறுக்கப்பட்டிருக்கும். அந்த வசனத்துக்கு மேலாக இந்த வசனம் சென்று என்ன செய்யும்?
அந்த வசனம் ஆழ பதிந்து விடும். ஆழ பதிந்து விட்டது என்றால் நம்முடைய இருதயத்திலே அது எந்த நேரமும் ரெடியா இருக்கும். அப்ப ரெடியா இருந்தால் என்ன நடக்கும்? அது நாங்கள் ஒரு ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதற்குரிய வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். புறப்பட்டு வந்தால் அந்த வார்த்தையினாலே நாங்கள் பலமடைவோம். ஏனென்றால் அது சர்வசாதாரண வார்த்தை இல்ல. இயேசு, ஹலேலூயா, இயேசு எங்களுக்குள்ளே கிரியை செய்வார். ஆகவே இயேசு கிரியை செய்ய நடக்கும். நாங்கள் அப்படியாக மாற்றப்படுவோம். இன்றைக்கு நாங்கள் பலர் இருந்த இடத்திலே புதிதாய் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்பொழுதுதான் நாங்கள் மாறின மாதிரி உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை கர்த்தர் மாற்றி இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக செய்வார். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படியே செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் இவ்வளவு காரியங்களையும் நமக்கு செய்கிறார். ஆகவே என்ன நடந்தது? இறந்து போயிருந்த ஆத்மா உயிர்ப்பித்தது. ஜீவ மன்னாவாகிய தேவன் நமக்குள்ளே வந்தார். அங்கே இன்னும் ஒரு காரியம் என்ன இருந்தது? கற்பலகை. அதுதான் நம்முடைய இருதயம். அதுல என்னத்தை எழுதி கொள்ளட்டுக்காம்? ஆண்டவருடைய கட்டளைகளை. கற்பனைகளை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 கற்பனைகள். என்ன 10 கற்பனைகள்? 10 கற்பனைகள் கற்பலகையிலே எழுதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த 10 கற்பனைகளை எழுத வேண்டிய இடம் நம்முடைய இருதயம். அதை நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். இப்ப எழுப்பி விட்டால் நீங்க எல்லாரும் கீழே இருந்து விடுவீங்கள். நான் திடீரென்று எழுப்பி விட்டுருவோம். சொல்லுங்க 10 கற்பனையும் என்று சொல்லுங்க. 2வது கற்பனை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த வசனம்தான் எங்களை கர்த்தருக்குள்ளாய் வழி நடத்தும். அந்த வசனம்தான் எங்களை கர்த்தருக்காக காத்துக்கொள்ளும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கேட்கிற வசனங்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்வோம். ஆண்டவர் பொய் சொல்லவில்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அரு நினைக்கிறீங்களா பொய் சொல்லுவார் என்று? இல்ல, நீங்க நினைக்க மாட்டீங்க. கொஞ்சம் புத்திசாலியாக என்ன, ஆண்டவர் பொய் சொல்லவில்லை என்று தெரியும். அப்ப ஆண்டவர் சொன்னதெல்லாம் உண்மை. மற்ற காரியங்களை பார்ப்போமா இருந்தால் பொய் எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் வேற மார்க்கங்களிலே. இங்கே பொய்க்கு இடம் இல்லை. இது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். ஹலேலூயா. என்ன வேதாகமம்? பரிசுத்த வேதாகமம். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எந்த கலப்பும் இல்லை. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் இங்கே இருக்கிறது. அந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் ஜீவன் பெற்று இயேசுவுக்கென்று ஜீவிக்கிற ஒரு உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயமாகிய பலகையிலே நாங்கள் எழுதி கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்பட்ட நாம் கர்த்தருடைய ஜீவியம், கர்த்தர் எப்படியா எங்களை வேறுபித்தாரோ அப்படியா அவருக்கென்று ஜீவிக்க எங்களை பலப்படுத்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரையிலும் நாங்கள் ஆண்டவரை இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வந்து போகிறோம் என்றவர்கள் கவனிப்போம். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஒரு இது அருமையான சந்தர்ப்பம். இயேசு கிறிஸ்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாறும் என்பதை நாங்கள் அழகாக கேட்டோம். கேட்ட அந்த வார்த்தையின்படியே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாய் மாற்றப்படுவோம். சில பேர் இப்பவும் வந்து கொண்டிருப்பீர்கள், ஞானஸ்நானமே எடுக்க மாட்டோம். அது வேண்டாம், ஞானஸ்நானம் வேண்டாம். நான் ஓடுறேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம். ஆனால் சொல்லுவோம், நாங்கள் போறோம், நாங்கள் சேர்த்துக்கு வருவோம், மந்தெல்லாம் செய்வோம். இந்த ஞானஸ்தானம் நம்மை கர்த்தரோடு இணைக்கும். நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு விடுவோம். அப்படி இணைக்கப்பட்டால் நாங்கள் கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அந்த ஜீவனை பெற்றுக் கொண்டால் நாங்கள் இன்னொரு வசனம் இருக்கிறது, மரித்தாலும் சொல்லுங்க எல்லாருமா பிழைப்போம். சொல்லுங்க எல்லாரும், மரித்தாலும் பிழைப்போம். நாங்கள் செத்தாலும் உயிரோடான் இருப்போம். ஏன்? ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் தந்த ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவனாலே அவரோடு கூட நாங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவோம். ஆகவே இதை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய ஜீவ வசனத்தின்படி நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆகவே இதுவரையில் ஞானஸ்நானம் வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்று ஓடி திரிகிறவர்கள் எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரோடு கூட ஜீவிக்க ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்பொழுது இன்றைக்கு நீங்கள் எப்படியா இருந்தாலும் அதை மாற்றி புதிய வாழ்வை நமக்கு அவர் கட்டளையிடுவார். புதிய ஜீவனை நமக்கு கட்டளையிடுவார். உலகத்தோடு ஒத்து போறதல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். அந்த ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விடுவோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? முடிவு. ஆதி இருக்கிறது, தொடக்கம். அந்தம் முடிவு.
முடிவுக்குள்ள போறதுக்கு முதல் நமக்கு இயேசு வேண்டும். இயேசு இல்லாமல் மறித்தால் அவுட். என்ன செய்ய வேண்டும்? இயேசு நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். வந்தால் தான் இந்த காரியம் எல்லாம் செவ்வியாக செய்து முடிக்கப்படும். ஆகவே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்று கேட்டால் இது கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டால் கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டுக் கொள்வார். நாம் அங்கே பார்த்தோம் பொற்கிண்ணி, அதை பற்றி நாங்கள் பார்த்து போட்டு விட்டுட்டு போயிட்டோம். இப்ப அதை பற்றி பார்ப்போம். பிரசங்கியின் புத்தகம் 12:6 நாங்கள் வாசிக்க கேட்போம். 12:6
வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு,
வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு
பொற்கிண்ணி நசுங்கி,
பொற்கிண்ணி நசுங்கி
ஊற்றின் அருகே சால் உடைந்து,
ஊற்றின் அருகே சால் உடைந்து
துறவண்டையில் உருளை நொறுங்கி,
துறவண்டையில் உருளை நொறுங்கி
இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி,
இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி
ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில்,
ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில்
மறுபடியும் போகாததற்கு முன்னும்,
மறுபடியும் போகாததற்கு முன்
அவரே உன் வாலிப
என்ன செய்யாம், மறுபடியும் ஆவி கத்தரிடத்தில் போகாதபடிக்கு அப்ப என்ன செய்ய வேணும்? அதுக்கு முதல் நாங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டி இருக்கிறது. என்னவாம்? அவரை உன் வாலிப பிராயத்திலே
நினை.
அதாவது ஆண்டவரை நான் நினைத்து அவரிடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளேயே கடந்து வர வேண்டும். அப்படி நாம் கடந்து வந்து விட்டோமா இருந்தால் நாம் கத்தருடையவர்கள். ஆகவே இதை செய்யறதுக்கு என்ன சொல்கிறார்? வெள்ளி கயிறு கட்டி விடுமாம், எல்லாம் கட்டு அவிழ்ந்து போயிடுமாம். இன்றைக்கு நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற ஜீவனோடு இருக்கிற நரம்புகள் எல்லாம் கட்டு விட்டுரும். சாக போயிருக்க அதில் ஒன்றும் உயிராக இருக்காது. அதெல்லாம் நம்முடைய காரியங்களை விட்டுரும். சாக போறவரால் தூக்கி நிறுத்தி பாருங்கள் தொப்பண்டு. ஏன் இன்றைக்கு நாங்கள் கட்டி வைத்து விடுக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி? கர்த்தர் நமக்கு தந்த நரம்புகளினால் எங்களுடைய தேகம் ஒழுங்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்ப என்ன நடக்க போது? சாகர நேரத்தில் இதெல்லாம் அவுட். கட்டி வச்சிருந்த கட்டெல்லாம் அவுழ்க்கப்பட்டு விடும். கட்டு அவிழ்ந்து மிச்சத்தை வாசிங்க, பொற்கிண்ணி நசுங்கி. இது என்னன்னு சொன்னேன், இதுதான் நம்முடைய பொற்கிண்ணி. இதற்குள்ளேதான் ஆவி ஆத்மா சரீரம் கற்பலகை எல்லாம் இருக்குது. அவ இதுவும் என்ன செய்ய போது? நசுங்கி உடைந்து ஒன்றுமில்லாமல் போக போகிறது. ஆகவே இந்த பொற்கிண்ணி நசுங்கி உடைந்து ஒன்றுமில்லாமல் போறதற்கு முன்பதாக உன் வாலிப பிராயத்திலே கத்தரை நினை. எனக்கு இப்ப தேவையில்லை, நான் பிறகு பார்த்துக் கொள்றேன். பிறகு உனக்கு பார்க்கவே நேரம் கிடையாது. இப்ப கத்தர் நமக்கு தார நேரம் அருமையான நேரம். அந்த அருமையான நேரத்திலே நாங்கள் கத்தரோடு கூட இணைந்து கொண்டு விட்டோமா இருந்தால் கத்தர் நம்மை காத்துக் கொள்வார். நாம் ஒருபோதும் மரிப்பதில்லை. ஹலேலூயா. நம் தேவன் நமக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருந்தால் நாம் இந்த உலகத்துக்குரிய மரணத்தை நாங்கள் சந்திப்பதில்லை. நாங்கள் தேவனுடையவர்களாய் மாற்றப்பட்டு இப்பொழுதும் நாங்கள் காத்திருக்கிறதான இரகசிய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி போடலாம். எத்தனையோ பேர் அதை பற்றி நாங்கள் யோசிப்பதே இல்லை. இரகசிய வருகை ஒன்று இருக்கா? தெரியாது. தெரிந்து கொள்வோம் பிறகு. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் என்ன நடக்க போது? ஆண்டவர் ரகசியமாய் வந்து நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார். ஆண்டவர் சொன்னார் என்ன மாதிரி வருவாராம்? மேளதாளங்களோடு முன்னாலே அஞ்சாறு படை போய்கொண்டிருக்கும் அவர்களோடு வருவேன் என்று சொல்லவில்லை. திருடன் வருகிற விதமாய். என்னென்று வருகிறாராம்? திருடன் வருகிற விதமாய் வருவேன். அப்ப நமக்கு அங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது மற்றதுலயோ ஒரு மெசேஜும் வராது இயேசு வருகிறார் என்று. இப்ப சொல்லப்படுகிறது. ஏதோ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் அவர் வரவிருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடைசி காலத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவியத்துக்குள்ளே நம்மை நாங்கள் கர்த்தருக்குரியவர்களாய் மாற்றி போட்டால் தான் அவரோடு கூட நாங்கள் சேர முடியும். இது சர்வசாதாரண விஷயம் அல்ல. இது கர்த்தருடைய திட்டம். ஹலேலூயா. ஆவே கர்த்தருடைய இந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளே கடந்து வருகிறதற்கு தேவை நாம் ஆண்டவரை அறிந்து அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதாவது நம்முடைய சால் உடைந்து துறவுக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்று அந்த வசனம் முடிகிறது. துறவன்றது கிடங்கு. கமப்பகுதிகளிலே அதிலே குளம், அதை குளத்தை துறவென்று சொல்லுவார்கள். சின்ன சின்ன குட்டிகளா இருக்கிறதை துறவென்று சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு நாங்கள் துறவுக்குள்ள போய் வெளியில வந்தாதான் நாங்கள் உயிரோடு இருப்போம். அதுதான் ஞானஸ்நானம். என்ன சமானது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தில் என்ன நடக்குது? நம்மை ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு தொட்டிக்குள்ளே அமிழ்த்தி திருப்பி தூக்கி எடுத்து விடுகிறார்கள். ரோமர்களுக்கு 6:2, 3, 4, 5 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
பாவத்துக்கு மரித்த நாம்
இனி அதில் எப்படி பிழைப்போம்?
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற யார் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோமோ அவர்கள்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள்.
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம்
மரணத்துக்கு சமமாக அந்த காரியம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த காரியத்திலே கிறிஸ்து என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அஞ்சாம்.
அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகிறது நமக்கு. நாம் இந்த இறந்த உடனே நாங்கள் எல்லாரும் அழிந்து போறதல்ல. நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டு அவரோடு இணைக்கப்பட போகிறோம். அந்த இணைப்பு தான் ரகசிய வருகை. இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு என்று எடுத்துக் கொள்ளாமல் இருந்தால், கர்த்தருடைய இந்த அறிவித்தலை, இந்த அறிவை நாங்கள் அடைந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு உரியவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்தால் நாங்கள் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல. கிறிஸ்து மரித்து என்ன நடந்தது? அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அது மாதிரி நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு தூக்கி நம்மை விடுகின்ற பொழுது நாமும் கர்த்தருடைய ஜீவனை பெற்றவர்களாய் எழுந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு மீண்டுமாய் நாங்கள் ஜீவனை பெறுவதற்குரிய வழியை ஏற்படுத்தி இருக்கிறாம். அதிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாயிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே வார்த்தையை கேட்டு நாங்கள் வார்த்தையின்படியே எங்களை செய்ய ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் கர்த்தருடையவர்களாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர முடியும். ஆகவே அந்த ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டியது. அப்படி எடுக்கின்ற பொழுது நாம் கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளலாம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லோரும் மலர்ந்து நிற்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நான் ஆலயத்துக்கு வந்து போகிறேன், எனக்குள் இயேசு இல்லை, எனக்கு இயேசு வேண்டும், நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வாஞ்சை உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பித்தால் போதும், நாங்கள் அதற்கான வழிகளை உங்களுக்கு நாங்கள் செய்வோம். இதுவரையில் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே உறுதியோடு கூட நீங்கள் கடந்து வந்து விடலாம். கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஹலேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஆகவே கர்த்தருடையவர்களாய் ஜீவிக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாற்றப்படுவீர்கள். மரித்தாலும் பிழைப்பீர்கள். ஹலேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தந்த இந்த வேளைக்காய் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ஆண்டவர்களே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையினால் நீர்தாமே மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உமக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர கிருபை செய்தும் ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னபடியே ராஜா ஒவ்வொருவரையும் உம்முடையவர்களாய் மாற்றி கர்த்தாவே உமக்குரியவர்களாய் ஜீவிக்க கிருபை செய்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வர கிருபை செய்தும். ஆண்டவரே, அவர்களை மீட்டுக் கொள்கிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவர்களோடு பேசுறோம் ராஜா. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை எடுத்து உம்மோடு சேர்ந்து கொள்ள கிருபை செய்தும் ராஜா. இன்னுமா இயேசு இயேசுவை அறியாதவர்களாய் ஜீவிக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற கிருபை செய்தாலும் இயேசுவே, இதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.